சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் டிஃபன் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்கு காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பான நேயர்களே, இன்று நவம்பர் மாதம் 15 தேதி, எங்கள் தமிழுக்கு ஐப்பசி திங்கள் 29 நாள். வணக்கம் கூறி வரவேற்பது உங்கள் பூஜா ரமேஷ்குமார்.
இரு வரிகளால் பல பொருளை அடக்கி மதங்களை கடந்து மனங்களை மாசற்றதாக மாற்ற மறைக்கப்படக்கூடாத உலக பொதுமறைகளில் ஒரு குரலுடன் ஒரு குரல் இதோ.
ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான்.
வங்க கடல் தாண்டி கிழக்கே கீழ் திசை நோக்கி, மேற்கே மத்திய கரை தாண்டி தெற்கே பரவி வருடம்
சிந்தனை போன்றவற்றை தருவதற்காக காத்திருக்கிறார் திரு ராதாகிருஷ்ணன் சர்மா அவர்கள்.
சங்கநாதம் வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாரந்தோறும் வானலையில் வெள்ளிக்கிழமைகளில் காதுகளில் ஒலிக்கின்ற நற்செய்திகளோடு கூடிய இந்த ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நற்சிந்தனைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆன்மீகம் என்பது அவரவர்களுடைய சொந்த அனுபவமாக இருக்கின்றது. மத வழிபாடுகள் எல்லாம் நம்பிக்கையின் பாற்பட்டவை. எமது கையில் இருக்கும் ரூபாய் நோட்டு வெறும் கடதாசிதான், ஆனால் அதற்கு பெறுமதி உண்டென்று நம்பி பரிவர்த்தனை செய்கின்ற போது அது பணமாகிறது. அதே போலத்தான் மதம் மனிதனை நல்வழிப்படுத்துகின்றது என்பதை நம்புகின்ற போது அங்கே மத வழிபாடுகளும் அனுஷ்டானங்களும் ஆன்மீகமும் உண்மையாகி உருப்பெறுகின்றன. எனவே நம்பிக்கையோடு செய்கின்ற கர்மங்கள் யாவும் 100% வெற்றியை கொடுக்கின்ற நேர்மறையான அதிர்வலைகளை எங்களுக்குள் ஏற்படுத்தி மேலும் வெற்றியை உறுதிப்படுத்துகின்றன. எமது இந்து மதத்தில் திருவுருவங்களை சிலை வடிவிலே செய்து வழிபடுகின்ற மரபு உள்ளது. இந்த உருவச்சிலைகள் யாவும் கருங்கல்லினால் உருவாக்கப்படுகின்றன. அங்கே மத வழிபாட்டு கூடங்களில் உள்ளே இருப்பது கல் என்று மனதில் நினைத்து கொண்டால் அது ஆன்மீகம் அல்ல, அந்த இடத்தில் தெய்வீகம் இருக்காது. ஆனால் உள்ளே இருப்பது தெய்வம் என்று நம்பிக்கையோடு நினைத்து வழிபடுவோர்க்கு தெய்வீக அருள் கிடைத்து விடுகின்றது. இதுதான் எமது வாழ்க்கையின் அடிப்படையும் கூட. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்றபின் பாஞ்சாலி சபையிலே அவமானப்படுத்தப்பட்டு துயிலுரியப்படுகின்றாள். அந்த வேளையில் அவள் தனது ஒரு கையினால் தன் மானத்தை காத்த வண்ணம் தன் சகோதரனாகிய கிருஷ்ண பரமாத்மாவை கூவி அழைக்கின்றாள். ஆனால் கிருஷ்ணர் உதவிக்கு வரவில்லை. ஏனென்று சிந்தித்தால், பாஞ்சாலி தன் மீது நம்பிக்கை கொண்டு தனது ஒரு கையினால் தன் மானத்தை காத்து விடுவேன் என்று நம்பி ஒரு கையினால் கிருஷ்ணரை அழைக்கின்றாள். ஆனால் தனது முயற்சியில் தோற்று விடுவேன் என்று நினைத்து ஒரு கட்டத்தில் தன் இருகரங்களையும் கூப்பி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கதறிய போது கிருஷ்ண பரமாத்மா திரௌபதியின் துயிலை மேலும் மேலும் வளரச் செய்தார் என்கிறது மகாபாரதம். அதாவது வைஷ்ணவ சமயம் கூறுகின்ற பரிபூரண சரணாகதி என்பது இறைவனை முழுமையாக சரணடைதல் ஆகும். ஆரம்பத்தில் பாஞ்சாலியானவள் தன் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்தாள். ஆனால் பின்னர் பகவானிடம் பரிபூர்ணமாக சரணடைந்த பொழுதில் பகவான் அருள் பெற்றாள் என்கிறது மகாபாரதம். எனவே மனிதர்களாகிய நாம் சக மனிதர்கள் மீதும் எமது பண்பாட்டு விழுமியங்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு நல்வாழ்வு வாழ்வோமாக. நன்றி.
தமிழ் மொழி தேர்வு 2019 இறுதி ஆண்டு தமிழ் மொழி தேர்வு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2019 நடைபெற உள்ளது. இத்தேர்வுக்கு தோற்ற விரும்பும் மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் நியூசிலாந்து தமிழ் மொழி தேர்வு பொறுப்பாசிரியை ரஞ்சினி தொலைபேசி எண் 0962609911 அல்லது தேர்வு இணைப்பாளர் தர்ஷி கை தொலைபேசி எண் 0912931176 என்னும் இலக்கங்களில் தொடர்பு கொள்ளலாம். விண்ணப்ப படிவங்கள் பூங்கா இணையதளத்திலும் தேர்வு முகநூல் பக்கத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப முடிவு திகதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நன்றி. தமிழ் எங்கள் உயிர்ப்பின் இருப்பு.
நேர்களே, கல் போன்ற நெஞ்சு உள்ளவரையும் கலங்க வைக்கக்கூடியது சிலர் சொல்லோசை. இசையால் வசமாகாத இதயமே இல்லை, இசைக்கு மயங்காத இதயமும் இல்லை. கல்லையும் உருக உருக்கும் காந்த குரலுக்கு சொந்தக்காரி, அகமனத்தில் இருக்கும் அழுக்கை அறுக்கும் அன்பு தமிழுக்கு சொந்தக்காரி. நற்றமுன் விரும்பும் நெற்றி கண்ணீசனும் இவரின் குரலில் தமிழைப் பாடு என்று அடம்பிடிப்பார். பரியேறும் பெருமாளும் தமிழ் கடவுள் திருமுருகனும் இவரின் அமுத தமிழ் கேட்டால்தான் ஆசியே தருவான்.
நியூசிலாந்து திருமுருகன் திருஊஞ்சல். சித்தி எல்லாம் தரும் சித்தி விநாயகா, வித்தை புகட்டிடும் கலையான வித்தகா, பூஷிக வாகன அங்குசபாச அநாதரட்சக, நியூசிலாந்து திருமுருகன் சோதர ராஜராஜேஸ்வரி உமை மைந்தா, பக்தர்கள் குறை தீர்க்கும் பரமதயாளா, பரமனே உண்டாள் சரணம் சரணம். போராறு முகம் கொண்டு ஈராறு கரம் கொண்டு தீராத வினைகளை தீர்த்து நிற்கும் பாராளும் நாயகனே, பக்தர் குறை தீர்ப்பவனே, சீராக நியூசிலாந்து வாழ்பவனே, தாராள மனத்தவனே, தன்னருள் தருபவனே, போராடி ஜெயித்தவனே, பொன்மயில் பெற்றவனே, நேரான பார்வையுடன் அடியார்க்கு காட்சி தரும் நியூசிலாந்து திருமுருகா ஆடி மூச்சல் மூவர்கள் முதல் மாமாளி முக்கண்ணான் குமராவாளி மேலவர் செல்வாவாளி வேட்படை வீராவாளி வார்குழல் பள்ளி தெய்வயானை பரம்கொள் மணாளாவாளி வாழிய நியூசிலாந்தின் திருமுருகா வாழி வாழி வாழிய நியூசிலாந்தின் திருமுருகா வாழி வாழி.
பாடலை தந்தவர் சங்கீத பூஷணம் முத்தமிழ் குரசில் திருமதி சிதம்பரேஸ்வரி தர்மலிங்கம் அவர்கள்.
வணக்கம். நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் வருடாந்தம் நடத்தும் தமிழ்திறன் போட்டி 2019 எதிர்வரும் நவம்பர் கார்த்திகை மாதம் 30 தேதி த்ரீ கிங்ஸ் கன்வென்ஷன் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் பிள்ளைகள் 7 வயதிற்குட்பட்டவர்கள் பாலர் பிரிவிற்கான வினோதோடை போட்டியிலும், 8 தொடங்கி 10 வரை கீழ்பிரிவிலும், 10 தொடங்கி 12 வரை மத்திய பிரிவிலும், 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மேற்பிரிவிலும் பங்கு கொள்ளலாம். அனைவரும் வாசிப்பு திறனாய்விலும் கலந்து கொள்ளலாம் என்பதை அறிய தருகிறோம். பிள்ளைகளை பதிவு செய்ய விரும்புவோர் திரு அற்புத சிங்கம் 021-0291-6916, திரு சிங்கவரோதயன் 021-7650515, திருமதி பவித்ரா அசோக்குமார் 022-3340-1426. மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் வருடாந்தம் நடத்தும் தமிழ்திறன் போட்டி 2019. நன்றி.
நேர்களே, இன்றைய தினம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் நாடகமேடை நடிகனாகவும் திரைப்பட நடிகனாகவும் சீர்திருத்த கொள்கைகளை கடைபிடித்தவரும் மேடை பேச்சாளராகவும் பாடகனாகவும் இயக்குநராகவும் இருந்து மறைந்த திரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் ஆகும். எனவே அவரால் பாடப்பட்டு பட்டி தொட்டியெல்லாம் அந்த காலத்தில் ஒலித்து புகழ்பெற்ற பாடல் ஒன்று ராஜா ராணி திரைப்படத்தில்
இருக்கு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் ஏய் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் இந்த புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனிச்செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதல் என்ற பல சிரிப்பு. காதர்ந்த பழம் செருப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது சங்கீத சிரிப்பு
இன்றும் நற்சிந்தனை கதையுடன் மறுபக்கத்தில் காத்திருக்கிறார் மெல்பர்னில் இருந்து லிச்சு அக்கா அவர்கள். வணக்கம் அக்கா, ஆரம்பியுங்கள்.
வணக்கம். ஒரு காலத்தில் ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் ராஜாவிற்கு ஒரு காலும் ஒரு கண்ணும் இல்லை. ஆனால் அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் அன்பானவர். ஒரு நாள் ராஜா அரண்மனை வாசல் வழியாக நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய மூதாதையரின் ஓவியங்களை பார்த்து கொண்டிருந்தார். அவரது குழந்தைகளும் இதேபோல் அரண்மனை வாசல் வழியாக நடந்து வரும் போது அவர்களுடைய மூதாதையரின் ஓவியங்களை பார்ப்பார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டார். ஆனால் ராஜாவிடம் வரைந்த உருவப்படம் இல்லை. எனவே அவர் பல புகழ் பெற்ற ஓவியர்களை வரவழைத்தார். அரண்மனையில் வைப்பதற்காக அவருடைய அழகான உருவப்படத்தை வரைய விரும்புவதாக மன்னர் அறிவித்தார். அங்கிருந்து அனைத்து ஓவியர்களும் ராஜாவிற்கு ஒரு கால் மற்றும் ஒரு கண்தான் உள்ளது என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். அவரது படத்தை எப்படி அழகாக வரைவது? அது சாத்தியமற்றது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாக்குகளை சொல்லி ஓவியம் வரைய மறுத்துவிட்டனர். அப்போது ஒரு ஓவியர் தனது கையை உயர்த்தி, நீங்கள் விரும்பும்படி நிச்சயமாக ஒரு அழகிய ஓவியத்தை நான் வரைவேன் என்று கூறினார். ராஜாவும் அவருக்கு அனுமதி அளித்தார். ஓவியரும் ஓவியம் வரைய ஆரம்பித்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஓவியர் வரைபடம் தயார் என்று கூறினார். ஓவியர் ஓவியத்தை ராஜாவிடம் கொடுத்த பிறகு ராஜா உட்பட அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். ஓவியர் ராஜா ஒரு குதிரை மீது ஒரு கால் வைத்திருப்பது போலவும் தன்னுடைய வில்லை வளைத்து ஒரு கண்ணை மூடிக்கொண்டு குறி வைப்பது போலவும் ஒரு உருவப்படத்தை வரைந்தார். ராஜாவின் குறைபாடுகளை புத்திசாலித்தனமாக மறைத்து ஓவியர் அந்த அழகிய உருவத்தை உருவாக்கியிருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த ஓவியருக்கு ராஜா மிகப்பெரிய பரிசை கொடுத்தார். நன்றி.
எம் பூங்கா தமிழ் பாடசாலை மாணவர்கள் வழங்கும் அரும்புகள் 2019 எதிர்வரும் மார்கழி திங்கள் 7ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் அல்பர்ட் வோ மெமோரியல் ஹாலில் இடம்பெற இருக்கின்றது. பெரும் அன்பும் ஆதரவும் வழங்கி வரும் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வந்து ஆண்டு விழாவை சிறப்பித்து சிறுவர்களை ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். நன்றி.
நேயர்களே, தொடர்வது கவிஞர் திரு குருபரன் அவர்களின் அரும் மாம்பழ கதை உரையாடல் ஒன்று, கேட்டு பாருங்கள். வணக்கம் அண்ணா, ஆரம்பியுங்கள்.
வீதியோரத்தில் ஒரு சிறு குடிலில் பொன் போல தகதகத்தும் நன்கு முத்தி கனிந்த மாம்பழங்களையும் வேறு சில கனிகளையும் விற்று வருகிறார் ஒரு பெரியவர். அவரோ ஏழை, அவரின் வயதோ 60 இருக்கும். இவளோ பேரழகி என்று சொல்ல முடியாது, இருந்தும் தன்னைத்தான் வியந்து பெருமைப்படும் அழகி. ஒரு நாள் கால்களில் சிலம்பு புலம்ப கடைத்தெருவுக்கு வந்தார். பொன்னிற மாம்பழங்கள் அப்பொன்னியின் நாவில் நீரூற வைக்க அந்த வயதானவரிடம் மாங்கரியின் விலை என்ன அப்போ என்றார். இவளும் இனிமையாக, மகள் ஒரு பழத்தின் விலை 20 என்று உரைத்தார் அவர். என்ன அப்பு, தங்க நிறத்தில் இருக்கும் மாம்பழத்துக்கு தங்க விலை சொல்லுகிறேன். அப்பு 5 எடுக்கிறேன், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்பதற்கு தெரிவியோ என்று அழுத்தமாக கேட்டாள் பொன்னி. பிள்ளை, நீதான் முதல் கைவி செய்யலாம், எனக்கு இதில் 5 ரூபாய் தான் லாபம் இருக்கு. 5 எடுத்துக்கொண்டு 85 கூடு மகள் என்றார் பெரியவர். பல தடவை பேரம் பேசி பல தடவை தரம் பார்த்த பின் பொன்னி மனமின்றி மனதுக்குள், இந்த கிழவன் எப்போதும் இப்படித்தான், சொன்ன விலையை தாண்டி கொஞ்சம் முறங்கார் என்ற முணுமுணுப்புடன் 85 5 மாங்கனிகளை வாங்கி அவளின் அழகிய அவுடிக்காரில் வைத்த போது பொன்னியின் ஐ அலபேசி மணியொலிக்க அதற்கு பதிலளித்தார் அவள். ஹே, வந்துட்டியாடி, எதிர்முனையில் இருந்தது. நான் அங்க தாண்டி நிற்கிறேன், அப்ப சாப்பாட்டு ஓட பண்ணு, நான் 5 நிமிஷத்தில் அங்கு இருப்பேன் என்றாள் பொன்னி. பொன்னியும் அவள் தோழியும் ஒரு உயர்தர உணவகத்துக்கு போனார்கள். உண்டகளை மாறும் முன்பு வெயிட்டர் கொண்டு வந்தார் பில். அதில் 985 என்றிருந்தது. உண்பதை விட உண்ண முடியாமல் ஒதுக்கியவை அதிகம். பொன்னிதன் பர்சை திறந்து 1000 ரூபாய் எடுத்துக் கொடுத்தார் உணவக உரிமையாளரிடம். அண்ணா, மிச்சத்தை டிப்ஸா வச்சிருங்க என்று கனிவாக பேசி காசை உரிமையாளர் கையில் திணித்தார் பொன்னி. இது பெரும்பாலான மக்கள் வாழும் முறை. இப்படியான வாழ்க்கை முறையைத்தான் சிறப்பான வாழ்க்கையாக எங்கள் மக்களும் கருதுகிறார். மாதம் மும்மாறி பொழிந்தால் வயலெங்கும் பச்சை ஆடையை அணிந்ததைப் போல அழகாக இருந்தது. சில நாட்களாக மழை பெய்யவில்லை. பயிர்கள் எல்லாம் வறண்டு வலுவிழந்து வாழ்விழந்த நிலை இருக்கிறது. வாடிய மழைக்கு மாரி மழை வேண்டாம், சிறிது வான்மழையே போதுமானது. மழை வருமா என்று செடிகள் வருந்தியிருக்க மழை முகில்கள் என்ன செய்யும் தெரியுமா? அது நீண்ட கடலில் அளவுக்கு மிதமிஞ்சிய நீர் இருக்கும் கடலில் மழை நீரை கொண்டு சென்று பெய்யுமா? அதே போல மக்களில் சிலர், பசித்து இருப்பவர் பலர் இருக்கும் போது, புசிக்க ஏதுமில்லாத ஏழைகள் பலர் இருக்கும் போது, உண்டவருக்கு உணவை கொட்டி கொடுப்பர், பொருள் கொண்டவருக்கு அள்ளி கொடுப்பர், பாலின்றி பச்சை குழந்தைகள் பசியால் துடிக்கும் போது பாலை குடம் குடமாக எடுத்து சிலைகளையும் சினிமா பதாகைகளையும் குளிர வைக்கிறோம். வறியவனின் வயிறு பசியால் எரியும் போது, பச்சை குழந்தை பாலுக்காய் துடிக்கும் போது நீ செய்யும் வேண்டுதலை இறைவன் ஏற்றுக் கொள்வானா? உனது வேண்டுதல் தான் இறைவன் செவிகளை சென்றடையுமா? இதை விவேக சிந்தாமணி என்னும் நூல் குறிப்பிடுகிறது. கதிர்பெரு சென்னல் வாட கார் குளங் கண்டு சென்று கொதி திரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவலையத்தே. மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார், நிதிமிக படைத்தோர் கீவார் நிலையில்லா கீய மாட்டார். இதை தெய்வ திருமுறந்த வள்ளுவரும் இல்லாதவர்க்கு வழங்குவது ஈகை பண்பாகும், மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதா? வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து என்கிறார். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பது இயற்கையின் விருப்பம். இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுப்பதே உண்மையான அறம். அதனால் தான் அறம் செய்ய விரும்பு என்கிறார் ஔவையார். நன்றி, வணக்கம்.
காணொளி நேயர்களுக்கு மாலை வணக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற கனவு இன்னமும் முடியவில்லை என்று கிளாரி கிளின்டன் BBC ரேடியோ 5 வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் பாகம் 2 ஆரம்பம், 22 பேர் இதுவரை மரணம். ஹொங்கொங்கில் சீன ராணுவம் கண்ணீர் புகை, பல்கலைக்கழகங்களை விட்டு மாணவர்கள் ஓட்டம். இனி விபரமான செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இப்பொழுது டெமோக்ராட் கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை எதிர்த்து போட்டியிடுவதற்கு 17 பேர் களத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இருக்க 2016 ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபருக்கு எதிராக போட்டியிட்டு அவரை விட சுமார் 3 மில்லியன் அளவில் அதிகமான வாக்குகளை பெற்றாலும் அங்குள்ள தேர்தல் முறை காரணமாக தோல்வியை தழுவிய கிளரி கிளின்டன் அவர்களை மறுபடியும் தேர்தலில் குதிக்க வேண்டும் என்று அவருடைய கட்சிக்குள் இருந்து பலத்த அழுத்தங்கள் நிலவி வருகின்றன. இந்த நிலையில் அவர் BBC 5 என்கின்ற வானொலி சேவைக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் தேர்தலில் அறவே போட்டியிட மாட்டேன் என்று எப்பொழுதும் கூறவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். தான் எவ்வாறான ஒரு அதிபராக வரலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறிய அவர் இப்பொழுது சிந்திக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தலில் கிளரி கிளின்டனை இறக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வந்தாலும் கூட அவர் வெளிப்படையாக தான் போட்டியிட இருப்பதாக இன்னமும் கூறவில்லை. ஆனால் பிடி கொடுக்காமலே தொடர்ந்து பேசி வருகின்றார். கனவு முடியவில்லை என்கின்ற அவருடைய குரல் இன்று ஊடகங்களில் பதிவாகி இருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் காசா பகுதியிலே இருக்கின்ற இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய தலைவர் பஹா அபு அல் அட்டாவை இஸ்ரேலிய படைகள் கொலை செய்து அவருடைய மனைவியையும் கொன்றது தெரிந்ததே. அதைத் தொடர்ந்து காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலை நோக்கி 220 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இப்பொழுது கோபம் கொண்ட இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதலை நடத்தி இதுவரை 22 பேரை கொன்று தள்ளி இருக்கின்றது. போர் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அடுத்த கட்ட போருக்குள் தாங்கள் போக விரும்பவில்லை என்றும் ஆனால் தம் நாட்டின் மீது 220 ஏவுகணைகள் ஏவப்பட்ட பின்னதாக தம்மால் உறங்கி கிடக்க முடியவில்லை என்றும் இஸ்ரேல் தனது தரப்பு நியாயத்தை கூறியிருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையேயாக 2008 முதல் இதுவரை 3 பெரும் போர்கள் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது அடுத்த கட்டத்துக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் தயார் கொண்டிருப்பதன் அடையாளமாக இந்த அளவு கடந்த தாக்குதல்கள் அமைந்திருக்கின்றன. ஹொங்கொங் நாட்டில் சீனாவினுடைய அதிகாரம் வேண்டாம் என மாணவர்களினுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்வது தெரிந்தது. இவ்வாறான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோர் தேச விரோதிகள் என்று அந்த நாட்டினுடைய அதிபர் இப்பொழுது கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் ஹொங்கொங்கில் இருக்கின்ற சீன பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த ராணுவமானது சுமார் 10 நிமிட நேரத்திற்குள் 30 முதல் 40 வரையான கண்ணீர் புகைகளை அடித்து மாணவர்களை விரட்டியதாகவும் மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பல்கலைக்கழகத்திற்குள் பாரிய கலவரங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சைனீஸ் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பல்கலைக்கழகம் ஹொங்கொங்கினுடைய நடுப்பகுதியில் இருந்து வடபுலமாக 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இப்பொழுது அங்கிருந்து மாணவர்கள் வெளியேறி செல்கின்றார்கள். ஹொங்கொங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இன்று அங்கிருக்கும் பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டெஸ்லா கார் ஜெர்மனியில் அமைவு பெற இருக்கின்றது. சீனாவில் இருக்கின்ற சங்காயில் டெஸ்லா கார் நிறுவனம் தமது நிறுவனத்தினுடைய கிளை பிரிவொன்றை அமைத்ததன் பின்னதாக இப்பொழுது ஜெர்மனியில் டெஸ்லாவை அமைக்க இருக்கின்றது. 2021 அமைய இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. என்ஜினியர் டிசைன் சென்டர் என்ற பெயரில் பெர்லினில் இது அமைய இருப்பதாகவும் அருகில் விமான நிலையம் இருப்பது வசதியாக அமைந்திருப்பதாகவும் உலகில் சிறந்த தொழில்நுட்ப வரைவு கலைஞர்கள் ஜெர்மனியில் இருக்கின்றார் என்றும் டெஸ்லா கார் நிறுவனத்தினுடைய தலைவர் எலன் மோஸ்க் தெரிவித்திருக்கின்றார். இந்த காரினுடைய அடுத்த பகுதி டெஸ்லா மாடல் Y என்கின்ற பெயரில் வர இருக்கின்றது. அந்த கார்கள் உட்பட பல்வேறு பகுதி உற்பத்திகள் ஜெர்மனியில் நடைபெற இருக்கின்றது. பேட்டரி உட்பட வேறு உபகரணங்களும் ஜெர்மனியில் செய்யப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிகின்ற காரணத்தினால் டெஸ்லாவினுடைய மார்க்கெட் ஜெர்மனியை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 2016 ஜெர்மனியில் தமது டெஸ்லா கார்களை அமைக்க இருப்பதாக அமெரிக்கராகிய அலன் மோஸ் கூறியது இங்கு கவனிக்கத்தக்கது. இது காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய எமது நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன. இன்று நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. வரும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு இனிதே அமைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுவது உங்கள் பூஜா ரமேஷ்குமார்.